வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டடக்கலைத்துறை உதவி பேராசிரியர் திரு பொன் ஸ்டூபர்ட் சிபி அவர்கள் சுவரோவியத்தின் பழமையும் புதுமையும் என்ற தலைப்புல நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. இவங்க கூட இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களை, இப்ப நம்ம எல்லாரும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இசைக்கலை, பாடல், நடனம் அப்படின்னு சொல்லி இந்த 64 அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல அனைவரும் தெரிந்தது ஓவியக்கலை, குறிப்பா இந்த சுவர் ஓவியங்கள் அப்படிங்கறத நம்ம சின்ன வயசுலேயே பார்த்துருப்போம். நிறைய விளம்பரங்கள், திருவிழாக்கள், கச்சேரிகள்ல இந்த திருவிழால இவர் பாடப்போறாரு அப்படிங்கறத சுவர் ஓவியங்கள்ல தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆரம்ப காலகட்டத்துல இந்த சுவர் ஓவியங்களை வச்சுதான் என்னென்ன நிகழ்வுகள், பொது நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்துல சுவர் ஓவியங்கள் ரொம்ப புகழ்பெற்றவை. இன்னைக்கு சுவர் ஓவியங்கள் குறித்து உங்களை இன்னைக்கு நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க சார்.
புதுகை பண்பலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஸ்டூபர்ட் சிபி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஓவிய பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். ஓவியம் என்பதை எனது சிறு வயது முதலே பயின்று வந்து அதன் பின்னர் கும்பகோணம் அரசு கவிஞலை கல்லூரியில் இளங்கலை பட்டத்தை பெற்றிருக்கிறேன். அங்கேயே முதுகலை பட்டத்தை முதல் வகுப்பில் முடித்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சிற்பத்துறையில் ஓவியத்தில், குறிப்பாக சுவர் ஓவியத்தில் முனைவர் பட்டம், முது முனைவர் ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை முடித்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவிஞலை பல்கலைக்கழகத்தில் சுவர் ஓவியத்தில் முதுகலை பட்டம் முடித்திருக்கின்றேன்.
சுவர் ஓவியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம் நிறைய. இன்னைக்கு ஓவியங்கள் வந்து குறிப்பாக அந்த அறிவு பலகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தக திருவிழா, அதுக்கப்புறம் ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சுவர் ஓவியங்களை அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். சுவர் ஓவியங்கள் அப்படின்னா என்ன, அதனுடைய அடிப்படை அம்சங்கள் என்னென்ன சார்?
இப்போ ஓவியங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காட்சி மொழி. எப்படி நம்ம ஒரு மொழியின் வழியாக ஒரு ஒரு கருத்தை, ஒரு 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 கண்ணோட்டத்தை நாம் இன்னொருவருக்கு பகிர்ந்து கொள்கிறோமோ அதுபோல ஓவியமும் ஒரு மொழி. இதற்கும் மொழிக்கு எவ்வாறு எழுத்துக்கள், வார்த்தைகள் உள்ளது போல் உள்ளதோ அதுபோல வண்ணங்கள், வடிவங்கள், உருவங்கள் என்று ஓவியத்திற்கும் கூறுகள் காணப்படுகின்றன. இந்த கூறுகளை அடிப்படையாக வைத்தே நாம் ஓவியங்களை வரைய இயலும். ஓவியங்களின் மூலமாக ஓவியர்கள் தாங்கள் நினைத்த கருத்தை பிறருக்கு சொல்கிறார்கள். அந்த கருத்து அனைவருக்கும் போய் சேரும் பொழுது அது ஒரு வெற்றிகரமான ஓவியராகவும் ஓவியராகவும் அறியப்படுகிறது. ஓவியங்களை பொறுத்தவரையில் பல்வேறு வகையான ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஓவியங்களில் குறிப்பாக அவை எங்கு வரையப்படுகின்றன என்பதன் அடிப்படையில் நாம் அதனை வகைப்படுத்துகிறோம். குறிப்பாக சுவர் ஓவியங்கள், சுவர் ஓவியங்கள் என்பது சுவரில் வரையப்படும் ஓவியங்கள் ஆகும். வரலாற்றிற்கு முற்பட்ட காலங்களில் மனிதர்கள் காடுகளில் வாழ்ந்த காலகட்டங்களில் அவர்கள் பாறைகளின் மேல் ஓவியங்களை வரைந்து வந்தார்கள். அதன் பின்னர் பாறைகளில் காணப்படக்கூடிய குகைகளில் அவர்கள் வாழ்க்கையை நடத்தும் பொழுது குகையில் ஓவியங்களை வரைந்து வந்தார்கள். அவர்களுடைய வாழ்விடம் நவீனமடைந்த பொழுது அவர்கள் வீடுகளை கட்டி அல்லது கட்டிடங்களை கட்டி அதில் வாழும் பொழுது அதில் சுவர்களில் வந்து ஓவியங்களை வரைந்து வந்துள்ளார்கள். இவ்வாறு பாறைகளில் வரைந்த ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் என்றும், குகைகளில் வரைந்த ஓவியங்கள் குகை ஓவியங்கள் என்றும், குகைகளின் சுவர்களை சமப்படுத்தி அல்லது கட்டிடங்களின் சுவர்களை சமப்படுத்தி அதில் வரையும் ஓவியங்கள் சுவர் ஓவியங்கள் என்றும் பல்வேறு வகையாக அவை வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த சுவர் ஓவியங்கள் பாறை ஓவியங்களின் பரிணாம வளர்ச்சி. இப்பொழுது இது பல்வேறு பரிணாமத்தை அடைந்து ஸ்ட்ரீட் ஆர்ட், கிராஃபிட்டி போன்ற பல்வேறு பெயர்களில் வழங்கப்படுகிறது.
சரி, இப்ப சுவர் ஓவியங்கள் அப்படின்னு சொல்றப்ப உலக அளவுல சுவர் ஓவியங்கள் எப்போது ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் அடைந்தது, இதனுடைய ஒரு வரலாற்று பின்புலம் என்ன சார்?
இந்த நாம் ஏற்கனவே கூறியது போல பாறை ஓவியங்களின் தொடர்ச்சி தான் சுவர் ஓவியங்கள். பிரான்ஸ் நகரில் காணப்படக்கூடிய லஸ்காஸ் குகையில் 17,000 ஆண்டுகளுக்கு முந்தைய குகை ஓவியங்கள் காணப்படுகின்றன. இவற்றில் காளைகளின் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இவைகள் மிகவும் புகழ் பெற்றவை. அதுபோல ஸ்பெயின் நாட்டில் காணப்படக்கூடிய அல்டமெரா எனும் குகை ஓவியங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் மத்திய பிரதேசத்தின் பிம்பேட்கா எனும் நகரில் காணப்படக்கூடிய பாறை ஓவியங்கள் மிகவும் புகழ் பெற்றவை. இவைகள் தான் மிகவும் உலகிலேயே காணப்படக்கூடிய மிகவும் பழமையான பாறை ஓவியங்கள் ஆகும். இதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் பல்வேறு ஓவியங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக பாண்டியர் ஓவியங்கள், சோழர் ஓவியங்கள், சேரர் ஓவியங்கள் என பல வகையான ஓவியங்கள் காணப்படுகின்றன. பாறையில் வரையப்படுவதால் இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதுபோல இந்த சுவர் ஓவியங்கள் மறுமலர்ச்சி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டின் செப்பல் அப்படிங்கிற வந்து ஆலயத்தின் மேற்புற விதானங்களில் பல்வேறு வகையான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆதாமின் படைப்பு எனப்படக்கூடிய மைக்கேலாஞ்சலோவின் ஓவியங்கள் உலக புகழ் பெற்றது. அதுபோல லியோனார்டோ டா வின்சி அவர்கள் வரைந்த இறுதி தீர்ப்பு ஓவியம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது.
இப்ப ஓவியங்கள் அப்படின்னு சொல்றப்ப நம்ம எல்லாரோட நினைவுக்கும் வரக்கூடியது இந்த அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள். அது தவிர நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவுல சித்தன்னா வாசல் ஓவியங்களுக்காகவே வந்து பிரசித்தி பெற்றவை, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்ப இந்த அஜந்தா சித்தன்னா வாசல்ல வரையக்கூடிய அந்த காலகட்டத்துல வரையப்பட்ட ஓவியங்கள் இன்றளவும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடியும் அந்த ஓவியங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த காலகட்டத்துல அந்த ஓவியம் வரைந்தவங்க என்னென்ன கருவிகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, எப்படி இத்தனை ஆண்டு காலமா அந்த ஓவியங்கள் வந்து அழியாம பாதுகாக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அந்த அவங்க பயன்படுத்திய மூலப்பொருட்கள்லாம் என்ன, இன்றளவும் அந்த ஓவியங்கள் பேசப்படுவதற்கு என்ன சார் காரணம்?
இப்போ அஜந்தா சித்தன்ன வாசல் ஆகிய இரண்டு ஓவியங்களும் காலத்தால் ஒரே காலத்தை சார்ந்தவை. குறிப்பாக அஜந்தா ஓவியங்கள் 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டத்தில் வரையப்பட்டவை. இவை மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத் தற்பொழுது சபாஜி நகர் என்று அழைக்கக்கூடிய பகுதியில் காணப்படுகிறது. இது சுமார் 30 குகைகளை கொண்ட குகை தொகுப்பு ஆகும். இங்கு பல்வேறு வகையான ஓவியங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக புத்தரின் வாழ்க்கையை விளக்கக்கூடிய பல்வேறு ஓவியங்கள் காணப்படுகின்றன. முக்கியமாக குகையின் ஒன்றில் காணப்படக்கூடிய பத்மபாணி போதிசத்துவர் ஓவியமும் வஜ்ரபாணி போதிசத்துவர் ஓவியமும் உலக புகழ் பெற்றவை. இந்த ஓவியங்களுக்கும் சித்தன்னவாசியல் ஓவியங்களுக்கும் இடையே மிகவும் ஒரு தொடர்பு காணப்படுகிறது. என்னவென்றால் இது வரைந்திருக்கக்கூடிய அந்த வரைமுறைகளிலும் அந்த ஓவியத்தில் காணப்படக்கூடிய கருப்பொருட்களின் அமைப்பு முறையிலும் ஒரே போல் காணப்படுகின்றது. குறிப்பாக இவை இரண்டும் ஒரே காலகட்டத்தில் வரையப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் காணப்படக்கூடிய சித்தன்னவாசல் ஓவியங்கள் கிபி 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை வரையப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. குறிப்பாக இங்கு காணப்படக்கூடிய தாமரை தடாகம் ஓவியம் மிகவும் புகழ் பெற்றது. ஒரு தாமரை தடாகத்தில் நடைபெறக்கூடிய தினசரி நிகழ்வுகள் மிக தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல நடன மங்கையர் ஓவியம் மிகவும் புகழ் பெற்றது. அரசன் அரசி ஓவியமும் காணப்படுகிறது. இது பாண்டிய மன்னன் நன்மாரனுடைய ஓவியமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இவ்வாறு புகழ்பெற்ற ஓவியம் தற்பொழுது அதை சரியாக புனரமைக்கப்படாமல் ஓரளவுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகிறது. இந்த ஓவியங்கள் அனைத்துமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் நிலைகளையும் அவர்களுடைய அணிகலன்கள், ஆடை ஆபரணங்கள் போன்றவைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இலக்கிய தரவுகளின் மூலமாக நாம் அக்காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளையும் மக்களின் வாழ்வியலையும் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் காட்சி வழியாக அக்காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களை நாம் நேரடியாக பார்ப்பது போல அவர்களின் உடைகள், அணிகலன்கள், ஆடைகள் மற்றும் சூழ்நிலைகள், கருத்தியல்கள் போன்றவைகளை நேரடியாக நமது பார்ப்பது போன்று விளக்குவது இந்த சுவர் ஓவியங்களின் சிறப்பு ஆகும். இவைகள் வெறும் சாதாரணமாக சுவர் ஓவியங்கள் கிடையாது, காலத்தை காட்டும் கண்ணாடிகள். அக்காலத்தை நமக்கு நேரடியாக இந்த ஓவியங்கள் மூலம் காட்டுகின்றன.
இப்ப நம்மளுடைய தமிழர்கள் அப்படின்னு சொல்றப்போ தமிழர்களுடைய மரபு ரீதியான சுவர் ஓவியங்கள் எப்படி இருந்தது, அவங்க தமிழர்கள் இந்த சுவர் ஓவியங்களின் மூலமா என்னென்ன அந்த ஓவியங்களை வந்து வரைஞ்சாங்க, இதன் மூலமா அவங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று ரீதியான செய்திகள் என்ன சார்?
தமிழரின் ஓவியங்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலம் முதல் துவங்குகிறது. சங்க காலம் என்பது கிறிஸ்துவுக்கு முன்னர் 300 கிபி 250 வரை அந்த காலகட்டத்தை குறிப்பிடுகிறது. இங்கு வந்து 8 தொகை, 10 பாட்டு போன்ற பல்வேறு சங்க இலக்கியங்களும், மணிமேகலை சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களும் என 25,000 பாடல்கள் இக்காலகட்டத்தில் வெளிவந்துள்ளன. இவைகள் அனைத்துமே அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் எவ்வாறு கல்வெட்டுகள் பதிக்கப்படுகிறதோ அதுபோல ஓலைச்சுவடுகளையும் பதிக்கப்பட்டு அவைதான் நமக்கு பாடல்களாக இன்று கிடைக்கிறது. எனவே சங்க இலக்கியங்களை வெறும் பாடல்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள இயலாது. இவைகள் அனைத்தும் அந்த காலகட்டத்தின் வரலாற்று பொக்கிஷங்கள், வரலாற்று ஆவணங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே சங்ககால இலக்கியங்களின் வழியாக பல்வேறு சுவரோவியங்கள் குறித்த தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. அக்காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் ஓவியங்களை வரைந்து வந்துள்ளார்கள். குறிப்பாக மன்னர்களின் அரண்மனைகளிலும் மாளிகைகளிலும் ஆலயங்களிலும் விகாரம், கோட்டம், சைத்தியம் போன்ற கட்டடங்களில் சுவரோவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அதுபோல அரண்மனையில் சித்திர மாடம் எனும் பகுதி இருந்து வந்துள்ளது. கோயில்களில் சித்திர சாலை எனும் பகுதியில் ஓவியங்களும் சிற்பங்களும் நிறைந்து காணப்படுகிறது. மணிமேகலை ஓவிய செந்நூலை பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த ஓவிய செந்நூல் என்பது அக்காலகட்டத்தில் இருந்த ஓவியங்கள் குறித்த ஒரு இலக்கண நூலாகும். இதனை மணிமேகலையின் கதை நாயகி கற்று தேர்ந்ததாக குறிப்பிடுகிறார். அதுபோல பாண்டிய மகாராணியின் படுக்கையறையின் மேல் விதானத்தில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்ததை சங்க இலக்கியங்கள் நமக்கு கூறுகிறது. பூம்புகாரில் இந்திர விழாவின் போது தெருக்களில் மனிதர்கள் ஓவியங்களும், மாந்தர்களின் ஓவியங்களும், மகளிரின் ஓவியங்களும் காணப்பட்டன என்று சங்க இலக்கியங்கள் நமக்கு கூறுகிறது. ஆக சங்க இலக்கியின் வாயிலாக அந்த காலகட்டத்துடைய மக்கள் எவ்வாறு ஓவியத்தை தங்களுடைய தினசரி வாழ்வில் இணைத்து கொண்டார்கள் என்பதையும், அது அவர்களின் தினசரி வாழ்வுடன் எவ்வாறு இணைந்து காணப்பட்டது என்பதையும் நாம் இலக்கியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அதன் பின்னர் நமக்கு கிடைக்கக்கூடிய ஓவியங்களில் காலத்தில் முந்தையது சித்தன்னவாசல் ஓவியம் ஆகும். அதுபோல திருவட்டார் திருநந்திக்கரி ஓவியங்களும் காலத்தில் முந்தையது ஆகும். சித்தன்னவாசல் ஓவியங்கள் பாண்டியர்கால ஓவியங்கள் ஆகும். அதுபோல தஞ்சை பெரிய கோயில் காணப்படக்கூடிய சோழர்கால ஓவியங்களும், காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் காணப்படக்கூடிய பல்லவர்கால ஓவியங்களும் அக்காலகட்ட மக்களின் வாழ்வியலையும் அரசர்களின் நெறிமுறைகளையும் எடுத்து எம்புகிறது.
இப்ப ஓவியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சுவர் ஓவியங்களை பத்தி நம்ம பேசும் பொழுது, இப்ப ஒரு சுவர்ல ஓவியம் வரையணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த சுவரை இந்த ஓவியர்கள் வந்து எப்படி எதனுடைய அடிப்படையில வந்து தேர்வு செய்யறாங்க, இந்த சுவர் ஓவியங்களை வரையலாம், இது வரைவதற்கு ஏற்றது அப்படின்னு, அதுக்கு ஏதாவது இலக்கணங்கள் ஏதாவது இருக்கா சார்?
சுவர் ஓவியங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல பாறைகளில் சமப்படுத்தி, ஆதிகாலத்துல வந்து பாறைகளின் மேற்பரப்பை சமப்படுத்தி வரைஞ்சிருக்காங்க, குகைகளின் உள்பரப்பை சமப்படுத்தி வரைந்திருக்கிறார்கள். அப்புறம் கற்களை கொண்டு கட்டிடங்கள் கட்டும் பொழுது, கோயில்கள் குறிப்பாக கோயில்கள் கட்டும் பொழுது அதோடைய மேற்பரப்பை வந்து சமப்படுத்தி அதன் மீது சுண்ணாம்பு, மணல் போன்ற கலவைகள் கலந்து பூசி அதன் மீது வந்து ஓவியங்கள் வரைந்துள்ளார்கள். ஆக சுவர் ஓவியங்கள் வரைவதற்கு ஒரு சமமற்ற பரப்பு இருந்தால் கூட அதனை நாம் சமப்படுத்தி அதன் மீது ஓவியங்கள் தீட்ட இயலும். அவ்வாறு தான் வந்து தீட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஓவியம் தீட்டுவதில் பல்வேறு நெறிமுறைகள் காணப்படுகிறது. அதை வந்து நமது நூல்கள், பல்வேறு நூல்கள் வந்து எடுத்து சொல்லுகின்றன. அதன் அடிப்படையில் அனைத்து சுவர்களிலும் ஓவியம் வரைய முடியும். ஓவியத்தை வரைவதற்கு ஒரு கடினமான சுவர் இருந்தாலே போதுமானது.
இப்போ சுவர் ஓவியம் அப்படின்னு சொல்கிறபோது நம்ம பண்டைய இந்தியாவிலையும் சரி, தமிழக அளவில் இந்த கலை கட்டிடக்கலைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ராஜ்மஹால் இந்த மாதிரி நிறைய கட்டிடங்கள் நமக்கு வந்து இருக்குது. இப்போ சுவர் ஓவியங்கள் அப்படின்னு சொல்றப்ப இந்த கட்டிடக்கலைக்கும் சுவர் ஓவியங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபட்ட ஒத்த பண்புகள் என்னென்ன சார்? ஏன்னா சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்றப்ப இந்த இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று எவ்வாறு தொடர்போடு பொருந்தி இருக்கு சார்?
கட்டிடக்கலையின் ஒரு அங்கமாக சுவர் ஓவிய கலை விளங்குகிறது. ஏன்னா ஆதிகாலங்களிலே வந்து குகைகளின் உள்ளே தங்கியிருந்த மனிதர்கள் குகைகளின் பரப்பை சமன்படுத்தி அதில் தாங்கள் செய்த செயல்களையும், குறிப்பாக வேட்டை காட்சிகளையும், தாங்கள் கண்ட காட்சிகளையும் அதனை வந்து பிறருக்கு தெரியப்படுத்தும் விதமாக ஓவியமாக வரைந்தார்கள். அதன் பிறகு கால மாற்றத்தின் அடிப்படையில் கட்டிடங்கள் பல்வேறு புதிய பரிணாமங்களை பெற்றது. கற்களை கொண்டு கட்டிடங்களை செய்தோம். அடுத்ததாக செங்கற்களை கொண்டு கட்டிடங்கள் செய்தோம். இன்று வந்து சிமெண்ட் கலவை கொண்டு கட்டிடங்கள் செய்து வருகிறோம். கட்டிடங்கள் எதன் அடிப்படையில் செய்யப்பட்டிருந்தாலும் அது மக்கள் வாழ்வதற்கு மிகுந்த சௌரியமாக வாழ்வதற்கான வடிவமைப்பை பெறுகிறது. அது காலகட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி பெற்றுள்ளது. அதன் ஒரு அங்கமாகவே ஓவியக்கலை அலங்கரிக்கும் நோக்கில், கட்டிடங்களை அலங்கரிக்கும் நோக்கில் ஓவியக்கலை வந்து அதனுடன் பயணித்து கொண்டு வருகிறது. அந்த காலகட்டத்தின் அடிப்படையில் பாரம்பரிய ஓவியங்கள், அதாவது நீங்கள் மியூரல் பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாகவே தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய ஓவியங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நவீன கலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதே கட்டிடங்களிலே வந்து நவீன ஓவியங்களே வந்து சுவர் ஓவியங்களாக வரையப்படுகிறது. குறிப்பாக வந்து பெரிய ஹோட்டல் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய சுவர்களில் வந்து நவீன ஓவியங்கள் வந்து தீட்டப்படுகிறது. அதுபோல் கேன்வாஸ் பெயிண்டிங் வந்து ஓவியங்களின் மேற்பரப்பில், சுவர்களின் மேற்பரப்பில் பொருத்தப்படுகிறது. அதுபோல் சுவர்களில்தான் ஓவியங்கள் தீட்டப்பட வேண்டும் என்ற நிலை மாறி ஓவியங்கள் தீட்டப்பட்ட பலகைகள், துணிகள் போன்றவைகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. எவ்வாறாயினும் கட்டடத்தை அலங்கரிப்பதற்கு கட்டடம் எவ்வாறு வந்து காலத்திற்கு ஏற்ற போல வளர்ச்சி பெற்றதோ அதையொத்து ஓவியமும் பல்வேறு படிநிலைகளில் வளர்ச்சி பெற்று கட்டிடங்களின் அழகூட்டுவதற்காகவும் கட்டிடத்தை வண்ணமயமாக்குவதற்காகவும் ஓவியங்கள் இன்றளவும் வந்து கட்டிடங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது.
இன்னைக்கு இந்திய அளவுலையும் சரி, தமிழக அளவுலையும் சரி, இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்கலை துறைகள் நிறைய கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் வந்துருச்சு. இந்த நுண்கலைகளில் குறிப்பாக இந்த ஓவியம் சார்ந்து என்னென்ன தனித்த பட்டப்படிப்புகள்லாம் வந்து இருக்குது, இந்த ஓவியத்தை மட்டுமே ஒரு சிறப்பு பாடமாக எடுத்து பயில்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்?
கண்டிப்பாக. நான் வந்து சிறுவயதில் ஓவியம், சித்ரா ஓவிய பள்ளி நாகர்கோவிலில் ஓவியம் கற்கும் பொழுது எனக்கு வந்து இது மாதிரி ஓவிய கல்லூரிகள் இருப்பது, அதை வந்து பட்டப்படிப்பாக வழங்குகிறார்கள் என்பது போன்ற புரிதல்கள் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அப்போ சோசியல் மீடியா வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கவில்லை. மொபைல் ஃபோன் எல்லாம் அப்போ தான் அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டங்கள் அது. அந்த காலகட்டத்தில் வந்து சென்னையிலே தமிழ்நாட்டில் இரண்டே இரண்டு கல்லூரிகள் தான் இருந்தது. ஒன்று சென்னை அரசு கவின்கலை கல்லூரி, மற்றொன்று கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரி. அந்த கல்லூரிகளை பற்றி அங்கே படித்த சீனியர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டதன் அடிப்படையில் நான் வந்து அந்த கல்லூரியில் வந்து பயின்றேன். தற்பொழுது சோசியல் மீடியா வந்து அசுர வேகத்தில் வளர்ச்சி பெற்றுள்ள காரணத்தினால் எங்கெங்கு கல்லூரி இருக்கிறது அப்படிங்கிற விருப்பங்கள் வந்து கலையில் ஆர்வமுள்ள மாணவர்களை ஈஸியாக, எளிதாக சென்றடைகிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வந்து 3 அரசு கவின்கலை கல்லூரிகள் காணப்படுகிறது. கும்பகோணம், சென்னை மற்றும் மதுரையில் காணப்படுகிறது. அதுபோல் அழகப்பா பல்கலைக்கழக நுண்கலை துறையில் கவின்கலையில் இளங்கலை பட்டம் படிப்பு வழங்கப்படுகிறது. அதுபோல் பாரதியார் பல்கலைக்கூடம் பாண்டிச்சேரி. இது இல்லாமல் முதுகலை பட்ட படிப்புகள் வந்து சென்னை டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சுவரோவிய கலை அப்படி என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கராச்சாரியா சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் அதற்கான 4 பட்டப்படிப்பு வழங்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் வந்து சுவரோவிய கலை தற்பொழுது பெரிய ஒரு பாரம்பரிய பாணிகள் பயன்பாட்டில் இல்லை. கேரள சுவரோவிய கலை, இப்போ நீங்கள் கேரள பாணி ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து இப்போவும் பழக்கத்தில் இருக்கிறது. அங்கே பயிற்சிகள், பல்வேறு பயிற்சி நிலையங்கள் காணப்படுகிறது. அங்கு வந்து 4 பட்டப்படிப்பும் படிக்கலாம். இப்போதும் பல்வேறு கோயில்களிலே அந்த ஓவியங்கள் வரையப்பட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம் டெல்லியில் பிஎஃப்ஏ வண்ணக்கலை பிரிவில் மியூரல் பெயிண்டிங் வந்து ஒரு விருப்ப பாடமாக உள்ளது. அதுபோல் மகாபலிபுரம் அரசு கட்டட மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் இந்த பிஎஃப்ஏ வண்ணக்கலை அப்படிங்கிற கோர்ஸ் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு வந்து குறிப்பாக சிற்பங்களின் மீது ஓவியம் திட்டங்கள் தீட்டுவது முதன்மையாக இருந்தாலும் ஓவியக்கலையும் வந்து பயிற்றுவிக்கப்படுகிறது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன அறிவியல், இந்த டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய காலகட்டத்தில் சுவர் ஓவியங்களில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு என்னென்ன மாற்றங்களும் ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படுத்திட்டு இருக்கு, அதில் என்னென்ன புதிய முறைகள் இன்னைக்கு வந்து நடைமுறையில் இருக்கு சார்?
சுரவியக்கலை அப்படிங்கிற இந்த ஓவியக்கலை பல்வேறு பரிணாமங்கள் வளர்ச்சி பெற்று வந்துள்ளது. அதன் அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சோழர் கால ஓவியங்கள், அதுக்கப்புறமா வந்து பல்லவர் கால ஓவியங்கள், அப்புறமா வந்து அந்த ஓவிய அந்த சுவர் ஓவியக்கலை அப்படியே கொஞ்சம் தேக்கமடைந்து ஒரு தேக்க நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து வெளிநாடுகளில் வந்து காண்டெம்பரரி ஆர்ட்ல வந்து சுவர் ஓவியக்கலை மிக உயரிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. குறிப்பாக அது ஸ்ட்ரீட் ஆர்ட், அதாவது தெருக்களில் வரையக்கூடிய ஓவியங்கள் அப்படிங்கிற நிலையை அடைந்து கிராஃபிட்டி அப்படிங்கிற ஒரு வகையான ஓவியக்கலை, அதாவது சுவர் ஓவியம் மூலமாக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஓவியக்கலையாக வளர்ச்சி பெற்றுள்ள அது. இதில் குறிப்பாக பெர்லின் சுவர் அப்படிங்கிற ஒரு சுவர் வந்து சுவர் ஓவியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் காணப்படுகிறது. இந்த சுவரிலே வந்து ஓவியர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஓவியங்களை தீட்டி வருவது வழக்கமானது. இது வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு சுவர் ஓவிய சுவர். அதுபோல ரியோ ஒலிம்பிக் நடைபெறும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஓவியம் சுமார் 3500 ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு 15 மீட்டர் அளவிற்கு உயரம் கொண்ட அளவிற்கு ஒரு சுவர் ஓவியம் தீட்டப்பட்டது. இதுதான் இன்று இருக்கக்கூடியதிலே உலகிலே மிகப்பெரிய சுவர் ஓவியமாக கருதப்படுகிறது. எட்வர்டோ கோப்ரா அப்படிங்கிற ஓவியர் வந்து இந்த ஓவியத்தை தீட்டியிருக்கிறார். இது ஒரு மிகச்சிறந்த புகழ்பெற்ற ஓவியமாக திகழ்கிறது. அதுபோல லாஸ் எட்னியாஸ் அப்படிங்கிற ஓவியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு சுவர் ஓவியங்களையும் தீட்டி வந்திருக்கிறார். தற்பொழுது அனைத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னை மாநகரில் காணப்படக்கூடிய சுவர்கள், மேம்பாலங்கள் போன்ற அனைத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்களை தீட்டி நகரை அழகுபடுத்த வேண்டும் என் கொள்கையின் அடிப்படையிலே பல்வேறு ஓவியங்களை அவர் தீட்டி கொண்டு வருகிறார்கள். அந்த நிகழ்வை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடைபெற்ற ஒரு விழாவில் அதை பற்றி அவர் குறிப்பிட்டார். அவர் வந்து சிறுவயதாக இருக்கும் பொழுது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் நின்றுதான் வந்து பேருந்துகள் ஏறுவது வழக்கம். அப்பொழுது அந்த கல்லூரியினுடைய சுவர்கள் வந்து மிக அழகாக வரையப்பட்டு சுவர் ஓவியங்கள் வளையப்பட்டு அழகுற காணப்படுவது அவரை ஈர்த்திருக்கிறது. அதன் காரணமாக அவர் சென்னை மேயராக இருக்கும் பொழுதும் தற்பொழுது தமிழக முதல்வராக இருக்கும் பொழுதும் சென்னை மாநகரை அழகுபடுத்த வேண்டும் என்று இங்கே காணப்படக்கூடிய புதிதாக கட்டப்படக்கூடிய பாலங்கள், சுவர்கள் அனைத்திலும் ஓவியங்கள் வரைந்து அழகுபடுத்த வேண்டும் என அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் இன்று சென்னை மாநகர் முழுவதும் காணப்படக்கூடிய கட்டிடங்கள், காலியாக இருக்கக்கூடிய சுவர்கள், சாலையோர சுவர்கள், புதிதாக கட்டப்படக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற அனைத்திலுமே அரசு மற்றும் அரசு ஊழியர்கள் வந்து அதை ஓவியமாக தீட்டி அந்த பகுதிகளை அழகுபடுத்தி வருகிறார்கள். இவ்வாறு தமிழகத்திலும் சுவர் ஓவியக்கலை சிறப்புற திகழ்ந்து வருகிறது.
சார், இன்னைக்கு மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விழிப்புணர்வு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருது. நிறைய தடுப்பூசிகள் வந்து கொடுக்கணும், பிளாஸ்டிக் ஒழிப்பு, சுகாதாரம் பேணல், மரம் நடுதல் அப்படின்னு நிறைய சுற்றுப்புறம் சார்ந்த விழிப்புணர்வு கருத்துக்கள் சுவர் ஓவியங்களின் மூலமாக மக்களுக்கு எப்படி வழங்கப்பட்டு வருது. இந்த மாதிரியான விழிப்புணர்வு கருத்துக்களை சுவர் ஓவியங்கள் மூலமாக பார்க்கும் பொழுது மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு கருத்துக்கள் மனதில் எப்படி ஆழமாக பதியுது, அதுக்கு சுவர் ஓவியங்கள் எப்படிப்பட்ட ஒரு பயனுள்ளதாக ஒரு கருவியாக பயன்படுது சார்?
ஆக்சுவலி ஒரு தகவலை கடத்துவதற்கு, ஒரு தகவலை சொல்லுவதற்கு தான் ஓவியம் பயன்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சுவர் ஓவியங்கள் வந்து பேனர் மாதிரி வரைவது என்பது வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிதாக தகவல்களை கடத்துகிறது.
ஆரம்ப காலகட்டத்தில் சுவர் ஓவியங்களின் மூலமாக தான் நிறைய அறிவிப்புகள் வந்து மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசிகள் போடுறதா இருக்கட்டும், இளம் குழந்தைகளுக்கு பள்ளியில் கல்வி வழங்குறது எவ்வளோ முக்கியமாக இருந்தது, பெண் கல்வியினுடைய அவசியம் என்ன, முதியோர்களை எப்படி பாதுகாக்கணும், பல்வேறு சமுதாய ரீதியான கருத்துக்கள் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்ததில் சுவர் ஓவியங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ சுவர் ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த காலத்தினுடைய கட்டிட அமைப்பு முறை அப்படிங்கிறது எப்படி இருந்தது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலைகள் சுவர் ஓவியங்களுக்கு ஏற்றது போலவும் இருக்குதா, அதனுடைய அந்த கட்டிடக்கலை எப்படியெல்லாம் ஒரு முன்னேற்ற நிலை இன்னைக்கு அடைஞ்சிருக்கு சார்?
கட்டிடக்கலை மனிதனின் தேவையின் அடிப்படையிலே வாழ்விடங்கள் வந்து நம்ம வசதியை சௌகரியமாக இருப்பதற்காக வாழ்விடங்களில் பல்வேறு வசதிகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதன் அடிப்படையிலே கட்டிடக்கலை இன்று காண்டெம்பரரி லெவல்ல மிகப்பெரிய ஒரு நிலையை அடைந்துள்ளது. சாதாரண கட்டிடங்கள் இன்று நீங்கள் பார்க்க முடியாது. கலைஞரின் கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கட்டிடங்களாகவும் வித்தியாசமான கட்டிடங்களாகவும் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னை முழுவதும் காணப்படுகிறது. சென்னை என்ற உலகம் முழுவதுமே காணப்படுகிறது. இவைகள் வந்து கட்டிட கலைஞனின் கிரியேட்டிவிட்டியை வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த கிரியேட்டிவிட்டியின் வழியாக அவங்கள் வாழ்விடங்களை மேம்படுத்தும் பொழுது அதனை அழகுபடுத்துவதற்காக பல்வேறு கலை படைப்புகளை அங்கு வந்து நிறுவுகிறார்கள். குறிப்பாக சுவர் ஓவியங்கள், இன்ஸ்டாலேஷன், ஸ்கல்ப்சர் போன்ற கலை படைப்புகளை அங்கெங்கே நிறுவும் பொழுது அந்த இடம் அந்த வாழ்விடம் வந்து சூழல் வந்து அழகாகிறது. மனதிற்கு வந்து ஒரு இன்பம் வருகிறது, ஒரு பிளசன்னஸ், ஒரு அமைதி வந்து வருகிறது. அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஓவியங்களும் சிற்பங்களும் நிறுவு கலை எனப்படக்கூடிய இன்ஸ்டாலேஷன் போன்ற அமைப்புகள் வந்து வாழ்விடங்களிலே ஏற்படுத்தப்படுகின்றன. அது இந்த கட்டிடக்கலைக்கு மிகவும் தேவையானதாக இருக்கிறது. டிசைன் வடிவமைப்பும் கலை இல்லாமல் முழுமை பெறாது. கலையுடன் இணையும் பொழுது மட்டும்தான் அது வந்து மிக ஒரு சிறந்த இடத்தை பெறுகிறது. அதன் அடிப்படையில் கட்டிடக்கலை வளர்ந்து வருகிறது, மக்களை ஈர்க்கிறது எனில் அதனுள் கலையும் சுவர் ஓவியமும் சிற்பங்களும் இணைந்து அந்த பணியை செய்கிறன என்பதில் எந்தவித பாகுபாடும் இல்லை.
சார், இன்னைக்கு சுவர் ஓவியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல கல்லூரியில பல்கலைக்கழகங்கள்ல முறையா சான்றிதழ்கள் பெற்று பட்டப்படிப்புகளோட சுவர் ஓவியங்கள் குறித்து இன்னைக்கு மாணவர்கள் வெளியே வர்றாங்க. அதனால இந்த ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக முறைய சுவர் ஓவியங்களில் கல்லூரிகளில் படிக்கலைன்னா கூட தங்களுடைய அனுபவங்களின் வாயிலாக நல்ல சுவர் ஓவியங்களை வரைஞ்சிக்கிறாங்க. இந்த மாதிரி வரைய கற்றுக்கிட்ட சுவர் ஓவியங்கள் ஓவியர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன துறை சார்ந்து எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் சுவர் ஓவியம் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு எளிமையாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதார தேவைகளை மேம்படுத்திக்க என்னென்ன துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு சார்?
சுவர் ஓவியம் என்று இல்லை, அனைத்து ஓவிய கலைஞர்களுக்கும் பல்வேறு வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறது. குறிப்பாக சுவர் ஓவிய கலையை பொறுத்த வரைக்கும் சுவர் ஓவியங்கள் படித்து வருகிறவர்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்து சமய அறநிலை 44,000 மேற்பட்ட கோயில்கள் காணப்படுகிறது. இந்த கோயில்களில் வந்து பழங்காலத்தில் ஓவியங்கள் வரைந்து வந்துள்ளார்கள். தற்பொழுது அந்த பழக்கம் வந்து தொடரப்படவில்லை. எனவே அரசு வந்து நினைத்தால் இந்த 44,000 கோயில்களிலும் ஓவியங்கள் வரைவது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் இது வந்து ஓவியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். அதுபோல இப்போ ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங், நம்ம அப்ளைட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கலையை வந்து பார்த்தீங்க ஒரு ஓவிய கலையை தொழில்நுட்பத்துடன் இணைக்கும் பொழுது அங்கே வந்து அப்ளைட் ஆர்ட் வருது. எனவே ஓவியர்கள் அனைவரும் தொழில்நுட்பத்துடன் தங்களை இணைத்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு மிக அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. குறிப்பாக ஓவியர்கள் வந்து புகைப்படம் எடுக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் புகைப்பட கலைஞராக உருமாறுகிறார். அவர் வந்து வீடியோ எடுக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு வீடியோ மேக்கராக உருவாகிறார். ஒரு ஓவியர் வந்து ஒரு ஷைன் போர்டு, அதாவது அந்த புதிய நியான் லைட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய சைன் போர்டெலாம் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாராலும் பண்ண முடியாது, ஓவியர்களால் மிக சிறப்பாக வடிவமைக்க முடியும். அதனை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வந்து ஒரு சைன் போர்டு ஆர்டிஸ்டாக உருவாகிறார். ஓவியர் வந்து அனிமேஷன் நுட்பங்களை அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி ஓவியங்களை தீட்டும், கணினி மூலமாக ஓவியங்களை தீட்டும் பொழுது அவர் ஒரு அனிமேஷன் ஆர்டிஸ்டாக வருகிறார். அதுபோல ஃபோட்டோஷாப் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை கற்று வடிவமைப்பு துறையிலே பண்ணும்போது அவர் வந்து கிராஃபிக் டிசைனராக மிளிரலாம். அது போன்ற அந்த அப்ளைட் ஆர்ட்ல வந்து ஓவியர்கள் மிக சிறந்த கவனம் செலுத்த வேண்டும். ஓவியம் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு அடிப்படை திறமையாக இருக்கிறது. அதனுடன் மற்றொரு திறமையை இணைக்கும் பொழுது அந்த ஓவியர் வந்து மிகச்சிறந்த வருவாய் ஈட்டுவதற்கான வழியை பெற முடியும். ஏனென்றால் மேலை நாடுகள் போல ஓவியம் இன்னும் வந்து நம்ம வீடுகளில் மாட்டுவதற்கு, அந்த ஓவியங்களை வாங்கி வீடுகளில் மாட்டுவதற்கான நிலைமை இன்னும் வரவில்லை. அதற்கான வளர்ச்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. எனவே தேவைகளின் அடிப்படையில் ஓவியர்கள் தங்களுடைய ஓவியத்தை மதிப்பு கூட்டி பல்வேறு பொருட்களாக உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கும் பொழுது திரைச்சீலைகளில் ஓவியம் தீட்டுவது, அது மாதிரி துணிகளில் ஓவியங்கள் தீட்டுவது, மற்ற பொருட்களில் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை ஓவியத்தை இணைத்து அவர்களுக்கு வழங்கும் பொழுது அது வந்து ஓவியம் வந்து மக்களையும் சென்றடையும். ஓவியர்களுக்கு ஒரு வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். எனவே ஓவியர்கள் அனைவரும் புதிய நுணுக்கங்களையும் 3D பிரிண்டிங், உதாரணமாக 3D பிரிண்டிங் மூலமாக சிற்பங்கள் செய்வது, அதுபோல வந்து புதிய நுட்பங்களை கற்கும் பொழுது அது நம்மளை வந்து மதிப்பு கூட்ட செய்யும். நமது ஓவியங்களை வந்து மிகப்பெரிய அளவில் மக்களை சென்றடைவதற்கும் நமக்கு வருவாய் ஈட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய வழியாகவும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
சார், இதுவரைக்கும் சுவர் ஓவியங்கள் அப்படின்னா என்ன, அதனுடைய அமைப்பு, அதனுடைய தோற்றம், அதனுடைய வரலாறு, ஆரம்ப காலகட்டத்தில் சுவர் ஓவியங்கள் எப்படியெல்லாம் வழங்கியது, குறிப்பாக சுவர் ஓவியங்களின் மூலமாக என்னென்ன விழிப்புணர்வு கருத்துக்கள்லாம் மக்களை வந்து சென்றடைஞ்சது, அதனுடைய செயல்பாட்டு முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத குறித்து உங்களுடைய அனுபவங்களையும் சேர்த்து பல்வேறு பயனுள்ள தகவல்களை வந்து வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை சுவர் ஓவியத்தின் பழமையும் புதுமையும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு பொன் ஸ்ரூபர்ட் சிபி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6380077950 என்ற எண்களையும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.